Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wa sallallahu wa sallam ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Rabbi zidni ilma, Rabbi shrah li sadri wa yassir li amri. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. اللهم يسر اللهم بارك اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني اللهم ثبتني على الصراط المستقيم إيمانا وعلما وعملا وجميع ما صح عن رسول الله صلى الله عليه وسلم من الشرع والبيان كله حق. إمام أبو جعفر الطحاوي رحمه الله أبرهل இந்த இடத்திலே இந்த வாக்கியத்திலே என்ன கூறுகிறார்கள்? வ ஜமீ எல்லாம், அதாவது ஒன்று விடாமல் பல விஷயங்கள் இருக்கும்போது அதில் ஒன்றை கூட தவற விடாமல் எல்லாம் என்று கூறும்போது ஜமீ என்ற வார்த்தை அரபியிலே பயன்படுத்தப்படும். குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஜமீஆ, அஜ்மயீன், இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். என்ன கருத்திலே என்ன அர்த்தத்திலே? முன்பு சொல்லப்பட்ட எல்லோரும் அடங்குவார்கள். இப்போ உதாரணமாக ஃபஸஜதல் மலாயிக்கத்து குல்லுஹும் அஜ்மஊன. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகளே நீங்கள் சிலம்பணியுங்கள் என்று கூறிய போது ஃபஸஜதல் மலாயிக்கத்து குல்லுஹும் அஜ்மஈன், மலக்குமார்கள் எல்லோரும் சஜிதா செய்தார்கள் ஒருவர் விடாமல். புரியுதா? அதே போல யா ஐயுஹல் முஃமினூன தூபூ இலல்லாஹி ஜமீஅன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒருவர் மிச்சம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பாவத்திலிருந்து விலகுங்கள். அப்போ அல் குர்ஆன்ல ஜமீஅன் என்ற வார்த்தை, அஜ்மா அல்லது அஜ்மஈன் என்ற வார்த்தை, இது எல்லாம் முன்பு கூறப்பட்ட எல்லாமே இதில் அடங்கும். அதாவது எந்த ஒரு விஷயமும் தவறாது, ஒவ்வொரு விஷயமும் நோக்கமாக இருக்கும். அந்த அளவுக்கு வலியுறுத்தும் போது ஜமீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சரி, இமாம் என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற மார்க்கம். நல்ல கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கிடைக்க பெற்ற மார்க்கம் என்று சொல்லும்போது எது உறுதியான தெளிவான அறிவிப்புகளில் வந்திருக்கின்றனவோ, அதாவது அது சரியான அறிவிப்புகள் தான் என்று தெளிவாகிவிட்டனவோ உறுதியாகிவிட்டனவோ, அதைத்தான் நாம் அல்லாஹுவின் பக்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமும் சேர்ப்போம். சந்தேகத்திற்கு இடமானதை நாம் அல்லாஹுடைய தூதர் பக்கம் சேர்க்கக்கூடாது. உண்மையிலேயே இந்த பலவீனமான ஹதீஸுகள், பொய்யான ஹதீஸுகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஹதீஸுகளுக்கு முன்பாக கால ரசூலுல்லாஹ் என்று, புரியுதா? ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அந்த செய்தியை நபி அவர்களின் பக்கம் சேர்ப்பது சந்தேகத்திற்கு இடமானது. நபி அவர்கள் சொல்லியும் இருக்கலாம் அல்லது சொல்லாமலும் இருக்கலாம், சந்தேகம், நம்ம உறுதி சொல்ல முடியாது. எது பொய் என்று உறுதியாகிவிட்டதோ கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். ஆகவே மார்க்கம் என்றாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்களும், சஹாபாக்களிடமிருந்து அவர்களிடத்தில் கல்வி பயின்ற நம்பத்தகுந்த தாபிஈன்களும், பிறகு அவர்களிடமிருந்து கல்வி பயின்ற தபுஉத் தாபிஈன் நம்பத்தகுந்தவர்களும், இப்படி நம்பத்தகுந்தவர்கள் சரியானவர்கள், அவர்கள் மூலமாக உறுதியாக கிடைத்ததுதான் மார்க்கம். புரியுதா? பொய்யர்களுக்கோ பலவீனமானவர்களுக்கோ குழப்பம் விளைவிப்பவர்களுக்கோ இந்த அறிவிப்பு தொடரில் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அப்படி அவர்கள் சம்பந்தப்பட்டார்களே ஆனால், அறிவிப்பு தொடரில் அவர்கள் யாராவது சம்பந்தப்பட்டால் மார்க்க அறிஞர்கள் அந்த ஹதீஸை ஒதுக்கி விடுவார். ஒருவர் பொய் பேசக்கூடியவர் என்று அறியப்பட்டிருப்பாரே ஆனால் அவருடைய ஹதீஸை தனியாக பிரித்து விடுவார்கள். அல்லது அந்த செய்தியை சொல்லிவிட்டு இதில் இடம்பெறக்கூடிய இன்னார் பொய் பேசக்கூடியவர் என்று சொல்லிடுவாங்க. சரி, நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ அதை சொல்லாமலே இருந்திருக்கலாமே. பொதுவாக ஹதீஸ்களை அறியாதவர்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருவதுண்டு, இந்த பலவீனமான ஹதீஸுகள் எல்லாம் ஏன் அறிவித்தாங்க, பொய்யான ஹதீஸுகள்லாம் ஏன் அறிவிக்கப்பட்டது, அது கிதாபிலே இல்லாமல் ஆக்கியிருக்கலாமே, பிரச்சனையே இருந்திருக்காது என்பதாக, அதாவது ஆரம்ப கால மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வரலாம். அல்லது ஹதீஸுகளின்படி அமல் செய்யக்கூடியவர்களை மடக்குவதற்காக பொய்யான பலவீனமான ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு மடக்கலாம். எப்படி, நம்ம முன்னோர்களுக்கு தெரியாதா, பொய்யின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல அல்லது பலவீனம் தெரிஞ்சிருச்சுல, அவங்க அதை பெசாமல் அறிவிக்காமல் விட்டுருக்கலாம்ல, கிதாபில் பதிவு செஞ்சதனுடைய அர்த்தம் என்ன, நம்ம எடுத்து அமல் செய்யணும், நம்ம எடுத்து படிக்கணும், நம்ம எடுத்து பரப்பணுங்கிறதுக்காண்டி தான் அவங்க அதை எழுதியிருக்கிறாங்க என்று பாமர்களிடத்தில் சொன்ன உடனே அவன் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். ஆமாம், கரெக்டாக தானே இருக்குது கேள்வி அப்படிங்கிற மாதிரி, புரியுதா? ஆக இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்லது இப்படி அவர்கள் எதிர்கேள்வியை மடக்குவதற்காக கேட்டாலும் சரி, இந்த கேள்வியே முதல்ல தப்பு. ஏன் தப்பு? நல்லா கவனிங்க, எப்படி உண்மையை எடுத்து கூறி உண்மை என்று அதை பரப்புவது கடமையோ, உண்மையை எடுத்து கூறி அதை உண்மை என்று பரப்புவது கடமையோ, அது போன்றுதான் அறிஞர்கள் மீது கடமையாக இருக்கிறது. பொய்யர்களும் பலவீனமானவர்களும் நபியோடு தொடர்பு படுத்திய செய்திகளை இனம் கண்டு அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்துவது, இப்படி ஒரு செய்தி நபியோடு சேர்க்கப்பட்டு சொல்கிறது, சொல்லப்படுகிறது, அது பலவீனமானது அல்லது அது பொய்யானது என்று தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அறிஞர்கள் மீது இருக்கிறது. அவர்கள் அந்த காலத்தில் அதை செய்யாமல் விட்டிருந்தால், அவர்களுடைய காலத்தில் அதை அவர்கள் செய்யாமல் விட்டிருந்தால், அந்த செய்திகளை கேட்டு பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய மற்றவர்களோ அல்லது மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய மற்றவர்களோ அடுத்த நூற்றாண்டிலே மீண்டும் அந்த செய்தியை புகுத்தி விடுவார்கள். அப்போது அந்த செய்தி சரியா தவறா என்று பிரித்தறியக்கூடிய, விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள். அப்போது எல்லா பலவீனமான செய்திகளும் பொய்யான செய்திகளும் சஹீஹான செய்திகளோடு சேர்ந்து ஒரே தரத்திலே வந்துவிடும். ஒரு நூற்றாண்டுல அந்த செய்தி பரப்பப்படும் போதே அந்த செய்தியையும் அறிஞர்கள் தொகுத்து இது பொய்யானது பலவீனமானது என்று பதிவு செய்திருக்கவில்லை என்றால், அதை அவங்க கொண்டே வரல, காட்சிக்கே கொண்டு வரல, கண்ணுக்கே கொண்டு வரல, செவிக்கே கொண்டு வரவில்லை என்றால், எந்த பொய்யர்கள் பலவீனமானவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புனாங்களோ அவர்களை வழி தொடர்ந்து வரக்கூடிய அந்த வழிகேடர்கள், இதை பொய் என்று பலவீனம் என்று அறிந்த அறிஞர்கள் இறந்ததுக்கு பிறகு அதை உள்ளார கொண்டு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அப்ப அடுத்த தலைமுறையில வரும் பொழுது அதை பொய் என்று நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாது. ஏன், எந்த தலைமுறையில் இந்த ஹதீஸ் பதிவானதோ அதை அறிவித்தவருடைய காலத்தில் உள்ளவர் தான் அந்த அறிவிப்பாளரை பலவீனமானவர் பொய்யானவர் என்று சொல்ல முடியும். போன நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதரை நம்ம பொய் என்று எப்படி சொல்ல முடியும்? அவரை பற்றி அறியவில்லை என்றால், அவரை பற்றிய வரலாற்று குறிப்பு இல்லை என்றால் நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய காலத்தில் வாழும் பொழுது யாரோடு நாம் பழகுகிறோமோ அவர்களைத்தான் நாம் பரிசோதித்து அவர் உண்மையாளரா பொய்யரா என்று முடிவு செய்ய முடியும். அவர் நல்லவரா கெட்டவரா என்று முடிவு செய்ய முடியும். மார்க்கப்பட்டுள்ளவரா அல்லது மார்க்கத்தில் அலட்சியம் செய்யக்கூடியவரா என்று முடிவு செய்ய முடியும். அப்போ பொய்யை பரப்புனவங்களும் போயிட்டாங்க, அந்த பொய்யை பரப்பியவர்களை அறிந்தவர்களும் போயிட்டாங்க. அடுத்த காலத்தில் வர்றாங்க ஒருத்தங்க, இவர்கள் இந்த செய்தியை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப முன்னாடி உள்ள பொய்யர்கள் யார் என்றுமே பதிவு செய்யப்படலை, அவர்கள் என்ன பொய்களை சொன்னாங்க என்பதும் பதிவு செய்யப்படலைன்னு சொன்னா அப்ப சஹீஹோட பலவீனமும் சேர்ந்து போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவேதான் ஒவ்வொரு இமாமும் மனிதர்களை, ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர்களை பரிசோதனை செய்ததற்கு பிறகுதான் ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள். இது விஷயத்தில் எப்படிப்பட்ட சமரசத்தையும் அவர்கள் செய்து கொள்ள தயாராக இல்லை. அதாவது பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்ததை கூட அவர்கள் விட்டுவிட தயாராக இருந்தார்கள். இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே என்று ஒரு பலவீனமானவருடைய செய்தியை அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. புரியுதா? இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்க ஒருவரிடமிருந்து ஹதீஸ் படிக்க வேண்டும் என்றால் அந்த உஸ்தாத் எந்த மஸ்ஜிதில் ஹதீஸ் அறிவிக்கிறாரோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம். அந்த காலத்தில் இந்த மாதிரி மர்க்கஸுகள் சென்டர்கள்லாம் கிடையாது, எல்லாமே மஸ்ஜிதுகள் தான், அங்கே தான் எல்லாமே நடந்துச்சு. இப்போ மஸ்ஜிதுகளை பூட்டு போடுறாங்க, மஸ்ஜிதுகளில் தீனுடைய அந்த உழைப்புகள், தீனுடைய மற்ற ஆக்டிவிட்டிஸ் தாலிம் தாண்டுமுக்குண்டான வாய்ப்புகள் அங்கே அடைக்கப்பட்டு போனதுனால தான் இப்போ மதரசாக்கள் தனியாக உருவாகின, அப்போ மர்க்கஸுகள் உருவாகின. சரியா? அந்த மஸ்ஜிதுக்கு போய் குறைஞ்சது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மஸ்ஜிதில் இருப்பாங்களாம். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இமாம் அவர் தொழுகைக்கு எப்போ வர்றாரு, அவர் எப்படி தொழுகிறாரு, எந்த அளவுக்கு தொழுகையில் பேணுதலாக இருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மாதிரி தொழுகிறாரா, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் அவர் நம்பகத்தன்மை வாய்ந்தவர், அவர் ஒழுக்கமானவர் என்பதை முதல்ல பதிவு செய்வாங்க. அதுக்கு பிறகு அவருடைய சபையில் உட்காருவாங்க, அவர் எப்படி ஹதீஸ் அறிவிக்கிறாருன்னு பார்ப்பாங்க. ஹதீஸை மனப்பாடமாக அறிவிக்கிறாரா அல்லது கிதாபில் எழுதி வச்சு பார்த்து அறிவிக்கிறாரா, தன்னுடைய உஸ்தாதிட்ட எழுதி வச்சதை பார்த்து அறிவிக்கிறாரான்னு பார்ப்பாங்க. மனப்பாடமாக அறிவித்தார் என்று சொன்னால் இவங்க ஏற்கனவே பல லட்சக்கணக்கான ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்க தானே, தாங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருப்பதையும் அவர் மனப்பாடமாக அறிவிப்பதையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2019 உதாரணமாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப இப்ப மாணவராக இருக்கிறார், புரியுதா? சரி, இப்ப ஆசிரியரா இருக்கிறார். அப்ப இவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மாணவராக இருந்திருப்பார். அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த ஆசிரியர்கள் யார் அவர்களையும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆசிரியர்கள் யார் அவங்களையும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆசிரியர்கள் யார் அவங்களையும் தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஆசிரியர் மாணவர், பிறகு மாணவர் ஆசிரியர், இப்படியான அந்த செயின், இவர்களுடைய பெயர்களை எல்லாம் மனப்பாடம் செய்திருக்கணும். இப்ப ஹதீஸ் அறிவிக்கும் போது இந்த இமாம்கள் கவனிப்பாங்க, எப்படி அறிவிக்கிறார். இந்த போலி ஆளுங்கள்லாம் மாணவரை ஆசிரியர் ஆக்கிடுவாங்க, மாணவரை ஆசிரியர், ஆசிரியரை மாணவர் ஆக்கிடுவாங்க. இதாப்புல மறந்தாப்புல தடுமாறி சொல்றாரா அல்லது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் விளக்கம் தெரியல. அப்ப செய்தி ஏதோ ஒரு பொய்யான செய்தியை சொல்றதுக்கு ஏதோ 4 அறிவிப்பாளர்கள் பெருப்போம். உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இமாம் புகாரின்னு சொல்லிட்டு, இமாம் முஸ்லீம்னு தெரியும், இமாம் திருமதினு தெரியும், இன்னும் கொஞ்சம் போனா 2 தாபி பேரை தெரியும், இன்னும் கொஞ்சம் போனா 2 தபூத் தாபி பேரை தெரியும். யார் எங்க வாழ்ந்தாலும் கேட்டா சொல்ல தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன செஞ்சிட வேண்டியது? ஜோடிச்சிட வேண்டியது. எப்படி? இமாம் புகாரி ஹசன் பசிரிட்ட கேட்டாரு, அப்புறம் ஹசன் பசிரி அலி கிட்ட கேட்டாரு, அலி ரசூல் கேட்டாங்க, ஜோடிச்சு. ஒரு அறிவிப்பாளர் தொடரைய ஜோடிச்சு. சரி, முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க கூமுட்டையா இருந்தா ஜோடிச்சு ஏதாச்சும் அள்ளி விட்டுறலாம். பொதுமக்களுக்கு பயன் செய்யறாங்க, உடமாக்கள் பயன் செய்யறவங்க குறைச்சலாம். எக்கச்சக்கமா டஜன் கணக்கில் இருக்காங்க, அப்படியே பேசுறாங்கன்னு வச்சுக்கல, அப்படியே சொக்கி அப்படியே அழுது, அப்படியே ஜிப்ரீல நேராக பார்த்த மாதிரி பயான் பண்ணணும், அப்படியே போய் அஜர அப்படின்னு சொல்லி துவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேப்பா அஜர சிங் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அஜர உடனே என்ன அப்படியே அப்படியே வந்துட்ட மாதிரி. புரியுதா இல்லையா? மக்களுக்கு அடையாளம் காண தெரியல, பேசுகிறவங்க யாரு, கல்வி உள்ளவங்க யாரு, ஒன்றும் அடையாளம் காண தெரியல. சரி போது, ஏதோ போயிட்டு போகுது. சரி, அதே மஜ்லிஸில் ஆலி ஒருத்தர் உட்காந்துதான் வச்சுக்கங்க, அவருக்கு திரு இவர் எவ்வளோ அள்ளி விடுறாருன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன ஹதீஸில் எவ்வளவு பலவீனம் இருக்கு, எவ்வளவு பொய் இருக்கு, எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அங்கே ஒரு ஆளி முக்காந்து தான் தெரியும். இப்போ ரொம்ப பரவி போச்சு, இன்டர்நெட்டு காலம் ரொம்ப பரவி போச்சு. இன்டர்நெட்டில் ஒரு 10 நிமிஷம் யூடியூப்பை பார்த்துட்டு வந்து அவரும் ஒரு மருத்துவத்தை பற்றி பேசுவார். உண்மையிலேயே மருத்துவத்தை படித்தவர் அந்த இடத்துல உட்காந்துருந்தா தான் அவர் கேள்வி கேட்டால் தான் தெரியும் இவருடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் போகிறது, தண்டவாளத்தில் போதா அல்லது மெரினால பட்டம் பறக்கிற மாதிரி பறக்குதான்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அப்போ இதை பற்றி நம்ம இன்ஷால்லாம் பின்னாடி வாய்ப்பு இருந்தால் படிப்போம். ஆரம்ப காலத்தில் ஹதீசுகள் தொகுக்கப்பட்டது இன்று சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க பாருங்க. அந்த தொகுக்கப்பட்ட வரலாற்றின் மீது சந்தேகங்களை உண்டு பண்ணுறாங்க பாருங்க. ஒன்று, அவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பாங்க அல்லது நயவஞ்சகர்களுடைய பேச்சை கேட்டு மயங்கிய கல்வி அறிவற்ற பாமரர்களாக இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், 10 வருஷம் அவங்களும் படிச்சிருக்காங்களே, அவங்களும் நிறைய பயன்லாம் பண்ணியிருக்காங்களே, அவங்களும் தாவா பண்ணி பண்ணுறாங்களே, செய்யலாம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முனாஃபிக ஜிஹாதுக்கு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முனாஃபிக ரசூலுடைய பயனில் உட்கார்ந்துருந்தார் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஃபில் பயானில சிஹரா, பயானிலே சூனியம் இருக்கிறது என்று சொன்னாங்க. பயானிலே மக்களை மயக்கக்கூடிய சூனியம் ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ அதனால கல்வியாளர்கள் என்பவர்கள் வேறு, பயான் செய்பவர்கள் என்பவர்கள் வேறு. ரெண்டு பேருக்கும் மலைக்கு மடுவுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் இருக்கலாம். ரெண்டு பேரில் ஒருத்தர் இன்னொரு திறமையும் பெற்றிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் பயான் பண்ணுறவங்களை ஃபுல்லாகவே கல்வியாளராக ஆக்கி கொண்டு அவரை இமாமாக ஆக்கிறது தான் இப்போ உள்ள பிரச்சனை. எப்படி ஒருத்தருடைய பயானுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துட்டா உடனே அவர் ஒரு இமாம் ஆகிடுவார், இவங்கெல்லாம் அவருக்கு ஃபாலோவர்ஸ் ஆகிடுவாங்க, ஃபேன். எப்படிங்க? அன்றைக்கி பார்த்தோமா, பேசணுமா, உங்கள்கிட்ட தானே பேசணும், ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாம் வந்துடும். நாங்கள் அவர் ஃபேன், அவர் பயன் தான் கேட்போம், அவர் பயன் தான் எங்களுக்கு பிடிக்கும், வேறு பயனை நாங்கள் கேட்க மாட்டோம். வேறு பயன் கேட்க மாட்டோம் என்றால் ஆதாரபூர்வமாக அவர்கள் பேசுவதில்லை என்பதற்காக கேட்காமல் இருப்பது வேறு, அவங்க பிதாத்தை சொல்லக்கூடியவர்கள் என்பதற்காக கேட்காமல் இருப்பது வேறு. ஆனால் இவர் தான் அப்படியே ரொம்ப ரகசிய எப்படி பேசுகிறார், அது ரசனையாக பேசுகிறார், அப்படியே சூப்பராக இருக்குது. என்ன சூப்பராக இருக்குது, புரியுதா இல்லையா? மக்கள் இப்படி கவர்ச்சிக்கும் அந்த பேச்சினுடைய அலங்காரங்களுக்கும் இன்றைக்கு அடிமையாகி போயிட்டே இருக்கிறான், நல்லா பாதுகாக்கணும். அப்போ நம்முடைய முன்னோர்கள் ஹதீஸுகளை தொகுக்கும் பொழுது அவர்கள் ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிறு பிராயத்திலிருந்து இந்த ஹதீஸுக்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய முழு லைஃபையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். அதனால் அவர்கள்ட்ட போய் விளையாட்டு காட்ட முடியாது. அவர்களுடைய கல்வி திறமை, அவர்களுடைய ஞாபக சக்தி, அவர்களுடைய ஒழுக்கம், இப்படிப்பட்ட ஒரு பேணுதல் உடையவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்களுக்கு மாணவர்களாக இருந்தார்கள். அந்த மாணவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை போன்ற மாணவர்களை ஏற்படுத்தி கொடுத்தான். பிறகு அந்த மாணவர்களுக்கு அவர்களை போன்ற மாணவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படியாக இறுதியில் ஹதீசுகளுடைய நூல்களை தொகுத்த இமாம்களுடைய காலத்தை அல்லாஹ் உண்டாக்கினான். அவர்கள் உள்ளங்களில் பதிவு செய்து வைத்திருந்தவற்றை பிறகு நூல்களாக அவர்கள் தொகுக்கின்றார்கள். பிறகு அந்த ஹதீசினுடைய வரிசைகளில் உள்ள அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு தங்களுடைய உஸ்தாதிடமிருந்து கேட்டது, அவர் தன்னுடைய உஸ்தாதிடமிருந்து கேட்டது, அவர் தன்னுடைய உஸ்தாதிடமிருந்து கேட்டது, இப்படியாக அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் பதிவு செய்தார்கள். ஹதீஸை மட்டும் பதிவு செய்யவில்லை, ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள், ஒரு சஹாபின்னு சொன்னா அந்த சஹாபியுடைய இறப்பு, சஹாபியுடைய பிறப்பு தெரியவில்லை என்றாலும் அந்த சஹாபியுடைய இறப்பு எங்கே நிகழ்ந்தது, நம்பர் ஒன். இரண்டாவது, அந்த சஹாபிக்கு மாணவர்களாக இருந்த தாபியின்கள் யார், அது முக்கியம். அப்படி இல்லைன்னா யார் வேணாலும் வந்து அப்துல்லா இப்னு மசூத் சொன்னார்னு அள்ளி விட்டு போயிடுவாங்க. அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் கூஃபாவில் இருந்தார்கள் என்றால், மதீனாவில் இருந்த ஒருவர் நான் அப்துல்லா இப்னு மசூத் இடத்துல ஹதீஸ் கேட்டேன் என்று சொல்ல முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் மதீனால இருந்தாங்க, அதுக்கு பிறகு அவர்கள் கூஃபாவுக்கு வந்துட்டாங்க. அப்ப இவர் ஒன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊதிடம் கேட்டார் என்றால் இவர் மதீனாவில் இருக்கும்போது கேட்டார் என்பது புரூஃப் ஆகணும். புரியுதா இல்லையா? த
தாபீன்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் எதை ப்ரூவ் பண்ணணும்? அவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை சந்தித்ததை ப்ரூவ் செய்யணும் தன்னுடைய மாணவர்களுக்கு. புரியுதா இல்லையா? அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் சான்று கொடுக்கணும், ஆமா இவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை மதீனால பார்த்தாரு, இல்ல ஹஜ் செய்யும் போது மக்கால பார்த்தாரு, அல்லது இவர் கூஃபாவுக்கு வந்து சந்திச்சாரு. இந்த அளவுக்கு ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களுடைய சந்திப்புகளுக்கு இடையிலே சந்திப்புகள் நிகழ்ந்திருக்க வேண்டும். அப்படி நிகழாமல் யாராவது ஒருத்தர் ஒரு தாபியுடைய பேரை சொல்லிய ஒரு தமிழ் தாபியும் ஒரு தாபியுடைய பேரை சொல்ற ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க தனியா. இவர் சந்திக்கவே இல்லை, எப்படி சந்திச்சேங்கிற எப்படி தன் அவர் அறிவிச்சார்னு சொன்னார், அவர் புறத்திலிருந்து எப்படி அறிவிக்க முடியும்? விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த அளவுக்கு அவர்கள் நுணுக்கங்களை கொண்டு வந்தார்கள் ஹதீஸுகள். அப்ப ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டவை என்றால் எப்படி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது அது போன்று ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டது. இப்ப அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்க, பாடத்துக்கு போனதுக்கு முன்னாடி இந்த முன்னுரையை நீங்க கண்டிப்பா புரியணும். இல்லைங்க, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா குர்ஆன்ல பலவீனமான அறிவிப்பு சஹீஹான அறிவிப்புலாம் இல்லை இல்லைங்க, குர்ஆன் அப்படியே பக்காவா தானே அங்க இருக்கு, ஹதீஸ்ல அப்படி இல்லையம்மாங்க. அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட, அடுத்த கேள்வி எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்ல பாருங்க பலவீனம் இருக்குது, லழிப்பு இருக்குது, மௌது இருக்குது, ஹசன இப்படி இருக்குது இல்லைங்க, அதனால எப்படிங்க ஹதீஸ நம்ப முடியுமாங்க? ஆனா முட்டாளுக்கு பிறந்த முட்டாளுக்கு பிறந்த முட்டாளு எப்ப பலவீனம் பொய் மறுக்கப்பட்டதுன்னு பிரிக்கப்பட்டுச்சோ அதை எதுக்கு திரும்ப கொண்டு வந்து சஹீஹானதில் வச்சு குழப்புற? உன்னை நாங்கள் அழைப்பது எதன் பக்கம்? சஹீஹானதை நம்பு என்று அதன் பக்கம் தான் அழைக்கிறோம். சஹீ எது லைஃப் எதுன்னு பிரிச்சாச்சு. உதாரணமா எப்படி, இப்போ ஒரு மனிதர் ஒரு ஊருக்கு வர்றார், இப்போ இந்தியாவுக்கு வர்றார், அந்த மனிதர் ஏற்கனவே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தவராக இருக்கலாம், அல்லது அவர் இருக்கிற ஊரில் இந்தியர்கள் யாராவது இருந்திருக்கலாம். அப்போ அவர்கள் சில காசுகளை சில பணங்களை அவர் கையில் கொடுத்து விடுறாங்க. புரியுதா? ரொம்ப காலம் கழிச்சு வர்றார், உங்களுக்கு தெரிஞ்சவர். அப்போ அவரை சந்திக்கிறீங்க, அவர் சொன்னார் என் கையில் நிறைய காசு இருக்குது, ரொம்ப காலமாச்சு, இப்போ எந்தெந்த காசுலாம் நடைமுறையில் இருக்குது, எது எது நடைமுறையில் இல்லைன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் பிரித்து கொடுங்களேன் அப்படிங்கிறார். இப்போ நம்முடைய காலத்திலேயே எவ்வளோ மாற்றங்களை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம. இப்போ பத்து காசு ஏதாவது நம்ம பாட்டி முன்னாடி காலத்தில் சுருக்கு பேயில் வச்சது கிடச்சிச்சு, கொண்டு போனால் கடைக்காரன் வாங்கிப்பானா? வாங்க மாட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒன்று 50 காசு தான் முடிஞ்சு, அதுக்கு கீழே இருக்குதா எனக்கு தெரியல, இல்லை முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்படியே வந்துடும் கடைசியில், அப்புறம் 10 ரூபாய்க்கு வரும், அப்புறம் கடைசியில் 50 ரூபாய்க்கு போவோம், கடைசியில் 100 ரூபாய்க்கு கீழே எதுவுமே செல்லாதுன்னு ஆகி போயிடும். இருக்கிற காலத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் துவா பண்ண, உங்களை மாதிரி அவுளியாக்கள்லாம் துவா பண்ணுன்னு வச்சுக்கோங்க, நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக உங்களை மாதிரி அவுளியாக்கள்லாம் ராத்திரி தாஜ்ஜத் தொழுது துவா கேட்கலன்னா நம்ம சந்ததிகள்லாம் அல்லாஹ் தான் பாதுகாக்கும். புரியுதா? அதனால துவாவை அதிகப்படுத்துங்க. எனக்கு என்னமா இருந்தாலும் எனக்கு பிரியாணி கிடைக்கிது வெள்ளிக்கிழமையில, ஞாயிற்றுக்கிழமையில விசிட்டிங் விசிட்டிங் கார்டு, அது பேர் என்ன, கல்யாண கார்டு, இன்விடேஷன் கார்டு வந்துடுது, அங்கே ஒரு பிரியாணி கிடைச்சிருது, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் கண்டிப்பாக எப்படியாச்சும் வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி கொடுத்துட போகிறாங்க. அல்லா பாட்டு சாப்பிடுறா, எனக்கு என்னமா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இப்படி எனக்கு என்னன்னு சொல்லி சமுதாயத்தின் மேலே அக்கறைப்படாமல் இருந்துன்னு வச்சுங்க, துவா கூட கேட்காம நல்லா பாதுகாக்கணும் விஷயத்துக்கு வாங்க. அப்படி வந்து கேட்டவொன்னே நீங்கள் என்ன செய்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீங்க, இந்த பாருங்க இதெல்லாம் செல்லாத காசு, இதெல்லாம் ஒதுக்கிடுங்க, இதெல்லாம் செல்ற காசு, இதை எடுத்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு செல்லாத காசெல்லாம் பிரித்து எடுத்துவிட்டு தனியாக ஒதுக்கிவிட்டு செல்ற காசெல்லாம் கொடுக்குறாரு. இதை வலது கையில் கொடுத்துறாரு, இதை இடது கையில் கொடுத்துறாரு, அல்லது இதை தனியாக ஒரு பையில கட்டி இது திறந்தே பார்க்காதன்ட்டார். இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாலே பிரச்சனை அப்படின்ட்டார், இதை கொண்டு போய் என்ன மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ இவர் திரும்ப இல்லையே எனக்கு குழப்பமாக இருக்கேன் அப்படின்னாரு வச்சுக்கோங்க, ஒரு தடவை விளக்கம் கொடுப்பீங்க, இல்லையே எனக்கு குழப்பமாக இருக்குன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க, என்னம்மா செய்வீங்க நீங்கள், நீங்கள் ஜென்டில் மேன்மா, இங்கிலீஷ் மேடம், ஜென்டில் மேன், வேறு யார்ட்டு என்ன மாதிரி ஆனது, ஓ ஒரே ஏண்டா டேய் இவ்வளவு தூரம் வேலை மணக்கட்டு நேரத்தை விட்டுவிட்டு வந்து உனக்கு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் செல்லாதுன்னு ஒதுக்கி பையில போட்டு கட்டிவிட்டேன், செல்கிற காசு கையில் கொடுத்துட்டேன், திரும்ப எதுக்கு அந்த காசை ஏற்றிட்டு பார்க்குறேன், திரும்ப எதுக்கு அந்த காலத்தை எட்டிக்கிட்டு பார்த்துட்டு எனக்கு குழப்பமா இருக்கு குழப்பமா இருக்கு ஓடி பத்து கொடுத்தோன்னு வச்சுங்க நல்ல தெளிவாயிருச்சுக்கோம். எப்படி இப்ப கிளீனா விளக்கு சூப்பர் விளக்கடா அப்படின்றான். கொடுக்கறத கொடுத்தாதா புரியுறவங்களுக்கு புரியும், புரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி தெளிவுபடுத்தி சஹீஹானது எது பலவீனமானது எதுன்னு ஒதுக்கி வச்சதுக்கு பிறகு இல்ல கன்ஃபியூஷன் மிச்சம் இருக்குன்னு சொன்னா, அப்ப கன்ஃபியூஷன் இதுல கிடையாது, அவனுடைய சிந்தனையிலையும் கல்வியிலையும் கன்ஃபியூஷன் இருக்குது. புரியுதா இல்லையா? இப்ப ஒருத்தருக்கு டீல சீனி இல்லைங்கிறாரு, சீனியை போட்டு கொடுத்தீங்க, திரும்ப குடிச்சு பார்க்கறாரு சீனி இல்லைங்கிறாரு, சீனியை போட்டு கொடுத்தீங்க, திரும்பவும் சீனி பார்த்துலனாரு சீனியை போட்டு கொடுத்தீங்க, மொத்தமா 100 ml டீல ஒரு 50 gram சீனியை தூக்கி போட்டுட்டீங்க. அப்பயும் ஒருத்தர் என்ன சொல்றாரு, அப்ப என்னங்க பிரச்சனை? அப்ப அவருக்கு பிரச்சனை, அவருக்கு அந்த இனிப்பு தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு அவருக்கு. புரியுதா இல்லையா? அதனால இப்ப சீர்திருத்தம் யார பண்ணணும்? அவரை தான், அவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லணுமே தவிர, நீங்க திரும்ப திரும்ப சீனியை போட்டீங்கன்னு வச்சுங்க, கடைசியில சீனி ஃபுல்லா எப்படிதான் இருக்கும், சர்க்கரையா கட்டியாயி அல்வா கட்டி டீ அல்வா, எப்படி டீ சீனி அல்வான்னு சொல்லிட்டு அக்கறை, அதாவது டீல சீனி அல்வா கிண்ட வேண்டியதான். இதாங்க நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில உண்டான வித்தியாசம் என்ன? இந்த மாதிரி தர்க்கம் செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. உன் ஈமான சரி பண்ணிக்கன்னு சொல்லுவோமே தவிர அவனுக்கு பயன் போட செய்ய மாட்டோம். எப்படி சீனியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம், இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன் பத்தலைன்னு சொல்றாரு, யோ முதல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்க, முதல்ல போய் உனக்கு வைத்தியம் பார்த்துடுவான். புரியுதா இல்லையா? ஹைர். ஆகவே இனி யாராவது ஒருவர், அதாவது ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டதற்கு பிறகு சரிபடுத்தியதற்கு பிறகு, புரியுதா, ஒருத்தர் ஹதீஸில் எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு சொன்னார்னா, ஹதீஸில் சந்தேகம் இல்லை, எதில் சந்தேகம் இருக்கு, அவருடைய மனநிலையில, அவருடைய ஈமான்ல, ரசூலுல்லாவை அவர் ஏற்றுக்கிறதுல இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறிய அந்த வாக்குல அவருக்கு சந்தேகம் இருக்கு, அதுல அவருக்கு நிஃபாக் நயவஞ்சகத்தனம் ஊறி இருக்குது, அதுதான் அவருக்கு இந்த பிரச்சனையை உண்டாக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்தை விலகினதுக்கு பிறகு இப்ப பாருங்க, அப்ப இந்த மார்க்கம் என்று பேசும்போது நம்ம எதை தான் எடுத்துப்போம், எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹீஹான ஆதாரத்தோடு வந்திருக்கிறதோ அதுதான். புரியுதா? அப்ப குர்ஆனும் சஹீஹான நபி மொழிகளும், அப்ப அதுதான் இமாம் சொல்றாங்க, வஜமீஉ மா ஸஹ்ஹ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினஷ்ஷர்இ, மார்க்கம் என்று ரசூலுல்லாஹிடமிருந்து சஹீஹான அறிவிப்புகளில் எதுவெல்லாம் வந்ததோ அவை அனைத்தும். முடிஞ்சு, புரியுதா? அடுத்து வல் பயானி, நம்பர் ஒன் ஷரம், இரண்டாவது என்ன, அதற்கு விளக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது. அப்ப அந்த விளக்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹீஹான அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது என்றால் அந்த விளக்கங்கள் எல்லாமே ஓகே. அப்ப சுருக்கமா, குர்ஆனும் குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சஹீஹான ஹதீஸுகளும், புரியுதா? வஜமீஉ மா ஸஹ்ஹ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின ஷர்இ வல் பயான், அதுவும் குல்லுஹு ஹக்குன், அவையெல்லாம் உண்மையானதுதான். முடிச்சு, ஒரே வார்த்தை தான், வேற அளவுகோல் கிடையாதுங்க, இங்க புரிஞ்சுக்கொள்ள வேற அளவுகோல் கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே அளவுகோல் என்ன, அது சஹீஹாக இருக்கிறதா, அது இருக்கிறது, அதுதான் அளவுகோல். யாரெல்லாம் வேறு ஒரு அளவுகோலை கொண்டு வந்தார்களோ அவர்கள் தான் வழி கெட்டவர்கள், வழி கெடுப்பவர்கள். வேற என்னென்ன அளவுகோலை கொண்டு வந்தாங்க பாருங்க, தத்துவத்துக்கு அது முரண்படாமல் இருக்கணும், அறிவுக்கு முரண்படாமல் இருக்கணும், நம்முடைய அனுபவங்களுக்கு முரண்படாமல் இருக்கணும். புரியுதா? இதெல்லாம் இந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த காலத்தில் அவங்க ஒரு லாஜிக் தத்துவம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அறிவுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த அறிவு, அந்த அறிவினுடைய அடிப்படைகளுக்கு முரண்படக்கூடாது. அந்த அறிவு தத்துவத்தை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? அவர்களுடைய அந்த கிரேக்க தத்துவம் பல்சஃபால அவங்க படித்தது, அதை வச்சு அவங்க ஒரு ஃபார்முலா போட்டிருப்பாங்க. புரியுதா? அந்த ஃபார்முலாவை வைத்து கொண்டு அவர்கள் ஹதீஸுகளை நிறுத்தி பார்ப்பாங்க. அதுக்கு ஒத்து வருதா, அதுக்கு ஒத்து வருதா, அதுக்கு ஒத்து வருதா, அதுக்கு எதெல்லாம் ஒத்து வரலையோ அது எவ்வளவுதான் சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் சரி அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஎன்டி ஜமாத்து சூனிய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் புகாரியில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, மறுத்துட்டாங்க. இது இவங்க புதுசாக மறுத்ததில்லை, இதே கொள்கையை உள்ள மக்கள் இதற்கு முன்பும் சென்றிருக்கிறார்கள், அவர்களும் இந்த சூனிய சம்பந்தப்பட்ட ஹதீஸை மறுத்தாங்க. ஏன் மறுக்க அவர்களை தூண்டியது என்ன? அக்கல், அவர்களுடைய லாஜிக், அவங்களுடைய லாஜிக். இப்போ என்ன விஷயம், இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம், இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. அது என்ன நுணுக்கமான விஷயம்? இப்போ அறிவை யதார்த்தமாக அறிவுன்னு சொல்லி அவங்க மார்க்கத்தை மறுத்தாங்கன்னா பாமர மக்கள் எங்க மார்க்கன்னு வந்துட்டா அப்புறம் எதுக்கு நீங்கள் அறிவை பேசுகிறீங்க, அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு தானங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவர்களுக்கு மறுப்பு மக்களே கொடுத்துருவாங்க. அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இது புரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா, இதை நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னா இவர்களுடைய வழிகேட்டெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு புரிய வச்சிடும். என்ன அவங்க செய்வாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க. எதை சொல்ல மாட்டாங்க? தங்களுடைய அறிவுன்னு ஒன்று வச்சுருக்காங்களா இல்லையா தத்துவம்னு, அதை சொல்லவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க? குரான்லேருந்து வேற ஒரு ஆயத்தை கொண்டு வருவாங்க, குரான்லேருந்து வேற ஒரு ஆயத்தை கொண்டு வருவாங்க. எந்த ஆயத்துக்கு அர்த்தத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியாதோ, எந்த ஆயத்தினுடைய கருத்து உங்களுக்கு தெரியாதோ, எந்த ஆயத்து இறக்கப்பட்டதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியாதோ, எந்த ஆயத்தை பற்றிய பரிபூரணமான கல்வி உங்களுக்கு இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஆயத்தை, பொதுவான ஒரு ஆயத்தை கொண்டு வந்து பார்த்தீங்களா ஆயத்தை என்ன சொல்லுது. நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் தனியாக, அதுவே ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறோம், லிங்க் அனுப்புகிறோம், நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா அடுத்து நம்ம படிக்க வேண்டிய பாடத்தோட சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது. சூரா ஃபுர்கானில், அதே போல் சூரா பனி இஸ்ராயில், அல்லாஹ் சொல்கிறான் 47வது வசனத்தில். இந்த வசனத்தில் அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் மூமின்களை பார்த்து, நீங்கள் ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள். நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றுகிறீர்கள், புரியுதா அப்படின்னு இந்த ஆயத்திற்கு, இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, நபிக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டது, நபி சூனியம் செய்யப்பட்டவர் என்று யார் சொல்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் அநியாயக்காரர்கள்னு குரான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவங்கள அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படலைன்னு குரான் சொல்லுது. நீங்கள் பின்பற்றுவது ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் என்று அநியாயமாக இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஆயத்து பார்த்தீங்கன்னா நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படல அப்படின்னு அந்த கருத்துல சொல்லப்பட்ட மாதிரி அவங்க உங்களுக்கு பயன் செய்வாங்க. பிரச்சனை எங்க இருக்கு சொல்லியாச்சுல, இதுக்கு என்ன விளக்கம், தப்சீரு என்ன அர்த்தம்? ஏன் ஏற்கனவே தான் இன்னொரு ஒரு அடிப்படையை அவங்க போட்டு வச்சுட்டாங்களே, அது என்ன அடிப்படை? அப்ப இவங்க ஏற்கனவே ஒரு முன்னுரையை போட்டு வச்சுட்டாங்க, அது என்ன முன்னுரை? யார் தப்சீரையும் பார்க்காதீங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப அண்ணன் தான் ஃபஸ்ட். சரி, டிக்ஷனரி மீனிங்காவது பார்க்கலாமா? அதையும் பார்க்காதீங்க. அப்ப அரபி வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றதும் அண்ணன், 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட குரான் வசனத்துக்கு விளக்க சொல்றதுக்கும் அண்ணன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மொத்தமா கண்ணு காது வாய் மூக்கு தொண்டை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் வேற விஷயம் எங்க உள்ளார இறங்க போகுது? இப்ப வாங்க விஷயத்துக்கு, நீட்ட வேணாம். இந்த இடத்துல மஸ்ஹூரன் என்பது சூனியம் செய்யப்பட்டவருங்கிற அர்த்தத்திலேயே முதல்ல கிடையாதுங்க, புரியுதா? ஏன், இவங்களுக்கு அரபி மொழி தெரியாது. எல்லா இடத்துலையுமே ஒரு வார்த்தைக்கு அதே அர்த்தத்தை வைக்கணுங்கிற முட்டாள்தனமான ஒரு அடிப்படையில் இவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, அப்படி கிடையாது. குர்ஆன்ல ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு இடத்துல பயன்படுத்தப்படும் போது அதற்கு வேற வேற அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே அர்த்தம் வைக்க முடியாது, வைக்க கூடாது. அதுலேயும் இவர் பெரிய தப்பு பண்ணியிருக்கிறார். இவர் தஃப்ஸீர்ல என்ன முதல்ல எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு வார்த்தைக்கு அது வந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நாங்கள் ஒரே அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் எனது தர்ஜமா தனித்துவம் பெற்றது. முட்டாப்பேல இதெல்லாம் தனித்துவமாடா இது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைத்தியகாரனை பார்த்து நீங்கள் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு மெச்சினா அதுக்கு அந்த அர்த்தமா சொல்லுங்க, உனக்கு தான் அந்த அர்த்தம் எது பைத்தியகாரங்கிற அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பான அடிப்படையை வச்சுக்கிட்டாங்க. இப்போ மஸ்ஹூர் என்று சொன்னால் அரபியில் சூனியம் செய்யப்பட்டவர் என்று எப்படி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதோ அதே போல் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிடக்கூடிய குடல் உள்ளவர்னு அர்த்தம். சாப்பிடக்கூடிய குடல் உள்ளவர். அப்போ என்ன, உணவு உண்ணக்கூடிய ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்கள் நீங்கள். ஒரு மலக்க பின்பற்றினா கூட அவர் வந்து உண்மையாளராக இருப்பார். நம்மள மாதிரி சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி அல்லாவிடத்திலிருந்து செய்தி வரும்? ஏன் குறைஷிகளுடைய மிகப்பெரிய சந்தேகம் என்ன, மனிதர் எப்படி அல்லாவுடைய தூதராக ஆவார்? மனிதர் எப்படி தூதராக, திரும்ப திரும்ப வந்து கேட்டாங்க, அது எப்படிங்க? மாலி ஹாதர் ரசூல் சூரா ஃபுர்கான்ல பார்க்கலாம் நீங்க. யக்குலுத்தாம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக், சாப்பிடுறாரு கடைத்தெருவுக்கு போறாரு, இவர் எப்படி தூதராக ஆக முடியும்? அல்லாஹுத்தல ஒரு மலக்கை அல்லவா இறக்கி இருக்க வேண்டும், புரியுதா? அல்லாஹுத்தல திரும்ப சொன்னார், மலக்கை இறக்கினா கூட மனிதருடைய உருவத்தில் தானப்பா இறக்க முடியும், அப்பதானப்பா நீங்க பார்ப்பீங்க. அப்ப திரும்ப அதே பிரச்சனை தானே நீங்க கேட்பீங்க, மலக்க பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லையே. என்ன, இந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதரை பின்பற்றுகிறீர்கள், மனிதருக்கு எப்படி அல்லாஹ்வுடைய தூது செய்தி வரும் என்று அந்த குறைஷிகள் அந்த மக்கள் பழித்தார்கள். அதை தான் அல்லாஹுத்தலா இங்க சுட்டி காட்டி இவங்க பெரிய அநியாயக்காரர்கள். புரியுதா? ஒன்று. இரண்டாவது அர்த்தம் என்ன, அரபியில மஸ்ஹூர், புரியுதா, மஃபூல் என்ற வார்த்தை சாஹிர் ஃபாயில் என்ற அர்த்தத்திலையும் வரும். மஃபூலுடைய வார்த்தை ஃபாயிலுடைய அர்த்தத்தில் வரும். மஃபூல்னா என்ன, செய்யப்பட்டவர் அர்த்தம். ஃபாயில்னா என்ன, செய்யக்கூடியவர் அர்த்தம். அங்க வார்த்தை மஃபூலா இருக்கும், ஆனா அர்த்தம் என்ன அர்த்தத்தில் இருக்கும், செய்யக்கூடியவர் இருக்கும். எப்படி, நீங்க குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் சரி, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை வரலாறுல பார்த்தாலும் சரி, குறைஷிகள் ரசூல்லாவை பார்த்து சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரர்னு சொன்னாங்களா அல்லது சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னாங்களா? சூனியம் செய்யக்கூடியவர். கணவன் மனைவியை பிரிச்சிடுறாரு, அண்ணன் தம்பியை பிரிச்சிடுறாரு, தாய் தந்தையை பிரிச்சிடுறாரு, குடும்பத்தை பிரிச்சிடுறாரு, சாஹிர்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க சூரா அஸ்ஸாரியாத் 51 52 வசனம், كذلك ما اتى الذين من قبلهم من رسول الا قالوا ساحر او مجنون. அங்க பாருங்க, كذلك ما اتى الذين من قبلهم من رسول الا قالوا ساحر او مجنون. இதற்கு முன்னால் வந்த தூதர்களை பார்த்து அந்த மக்கள் கூறினார்கள், இவர் ஒன்று சூனியக்காரராக இருப்பார், சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரராக இருப்பார் அல்லது பைத்தியக்காரராக இருப்பார் என்று. அப்போ குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் சரி நபிமார்களை பார்த்து சொல்லப்பட்டது சாஹிர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த சட்டத்தின்படி இந்த இடத்துல மஸ்ஹூர் என்பது எந்த அர்த்தத்தில் வைக்கணும், ஒண்ணு சாஹிர் என்ற அர்த்தத்தில் வைக்கணுமே தவிர மஸ்ஹூருடைய மஃபூலுடைய அர்த்தத்தில் வைக்கக்கூடாது. ஒன்று சஹர யஸ்ஹுரு என்று சொன்னால் இந்த நெஞ்சிலிருந்து வரக்கூடிய அந்த குடல், அப்போ வயிற்று குடல் உள்ளவர், புரியுதுங்களா? அப்போ சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர் அந்த அர்த்தத்தில் சொன்னதாக எடுக்கணும் அல்லது சூனியம் செய்யக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் எடுக்கணும். இந்த ரெண்டை தவிர சூனியம் செய்யப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் எடுக்க முடியாது. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டதாக வரலாறுல செய்யப்பட்டு விட்டதை குறித்தோ அல்லது செய்யப்பட்டதை பழித்தோ எங்கேயுமே காஃபிர்கள் குறைஷிகள் யாருமே பழித்து பேசினதா எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. ஏன் பதிவு செய்யப்படலை? இது முதல்ல அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சம்பந்தமே கிடையாது. இந்த நிகழ்வு இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்டது மட்டும்தான். எது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பது யார் சம்பந்தப்பட்டது? அவங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்டதுதான். அந்த யகூதி சூனியம் செய்கிறான். எதற்காக வேண்டி சூனியம் செய்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபியாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பான், அப்படி இல்லைன்னா இந்த சூனியத்திலேயே அவர் செத்து போயிடுவார் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் செய்ததாக அவனே அந்த செய்தியை சொல்கிறாப்புல. அதுவும் சஹீஹான வரலாறை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில் பதிவு செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பாதுகாக்கின்றேன், வல்லாஹு யஸிமுக மினன்னாஸ், நபியை அல்லாஹ் மக்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பான் என்ற அந்த உத்தரவாதம். எனவே தான் நபியை யாரும் கொலை செய்ய முடியாது. புரியுதா? அல்லாஹ் தஆலா அந்த சூனியத்துடைய தாக்கத்தை திருப்பி விட்டான். புரியுதா? அப்போ என்ன நடந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது மனைவியிடத்தில் சேர்ந்திருக்க மாட்டார்கள், ஆனால் சேர்ந்ததாக நினைத்துக் கொள்வார்கள்.